கிறிஸ்தவத்தில் ஒரு ஒரு ரொம்ப ஹாரிபிள் பயங்கரமான ஒரு வார்த்தை வந்து இங்கிலீஷில் அதுக்கு பேர் அப்பாஸ்டசி அப்படின்வாங்க. அப்பாஸ்டசினா தமிழில் எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. விசுவாசத்தின் வீழ்ச்சின்னு கூட சொல்லலாம். விசுவாசத்தை வீழ்ச்சி இல்லை விசுவாசத்தை விட்டு திரும்பி போறது, விசுவாசத்துக்கு பின்வாங்கி போறது, இல்லனா விசுவாசத்துக்கு விரோதமா போறது அப்படின்லாம் சொல்லலாம். அப்பாஸ்டசி அப்படின்னும் போது கடவுள் தன்னை அறியாதவர்கள் மேல பயங்கரமான கோபம் அவர் கொட்ட போறாருன்னு பாக்குறோம். ஆனா அவரை அறிந்து அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல பயங்கரமான தண்டனை வரப்போகுதுன்னு பாக்குறோம். ஆனா ரொம்ப பயங்கரமான தண்டனை வர்ற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் அப்பாஸ்டேட்ஸ். அப்படியாவது அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமான நரகம் அவங்களுக்கு தான் இருக்க போகுது. அவங்க வந்து ஆண்டவரை அறிந்து, முழுமையாக அறிந்து, ஆண்டவரை ருசி பார்த்து, அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஆண்டவர் வழியிலேயே இருந்து அதுக்கப்புறம் பின்வாங்கி போனவங்க. புரியுதுங்களா? கொஞ்ச காலம் இருந்து பலவித காரணங்கள்னால பின்வாங்கி போனவங்க. அது வந்து ஒரு விதத்துல மனம் திரும்புதலுக்கு ஆப்போசிட்னு சொல்லலாம். மனம் திரும்புதல் என்ன செய்யறோம்? கடவுள் பக்கம் திரும்புறது மன திரும்புதல். இது என்ன செய்யுது? அப்பாஸ்டசி என்ன செய்யுது? கடவுள் பக்கத்துல இருந்து திரும்பி போறது, கடவுள்கிட்ட இருந்து திரும்பி போறது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம், கடவுள்கிட்ட இருந்து திரும்பி போறது. ஆன்டி கன்வர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது முழுமையாக, தீர்மானமாக, கடைசியாக இயேசுவை ரிஜெக்ட் பண்ணி அவர் காஸ்பல் கிட்ட இருந்து தூரம் போயிருது. என்னமே இயேசுவும் வேணா காஸ்பலும் வேணாம். அது வெறும் வெளிப்பிரகாரம் மாத்திரம் நடக்கிறதுல, மனசுல கூட நடந்துடலாம் இல்லைங்களா? மனசுல கூட அது நடந்துடலாம். பேரளவுக்கு வெளியில சர்ச்சுக்கு வர மாதிரி நம்ம இருக்கலாம், ஆனா மனசோ இயேசு பக்கத்துல இருந்து காஸ்பல் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் திரும்பி போயிருச்சு. அந்த மாதிரி ஆயிரலாம். அப்பாஸ்டேட்ஸ், ஹார்ட் சீக்ரெட் அப்பாஸ்டேட்ஸ், ரொம்ப சோகக்கரமானது. அப்படி கூட நடக்க முடியுமா? அப்படி கூட இயேசு கிட்ட வந்து அவர் கொடுக்கிற ரட்சிப்புல இருந்து திரும்பி போறவங்க இருக்க முடியுமா அப்படின்னா பைபிள்லயே இருக்கிறதா பாக்குறோம். நம்ம பவுல் சொல்றார், அலெக்சாண்டரும் ரெண்டு மனிதர், ஐமனியஸ் அப்படின்னு ஒரு மனுஷன், அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய விசுவாசத்துக்குரிய கப்பல் சேதத்தை அவங்க அடைஞ்சாங்க அப்படின்றார். அதாவது ஷிப் ரெக்ட் தேர் ஃபேத். ஒரு கப்பல் உடைஞ்சி சுக்குநூறா போச்சுன்னா எப்படி இருக்கும் கடல்ல? அந்த மாதிரி அவங்க விசுவாசம் உடைஞ்சி சுக்குநூறா போயிருச்சு அப்படின்றார். டீமாஸ் தேமாஸ் தமிழ்ல வருது. அவன் வந்து உலகத்தை நேசித்து உலக இன்பம், உலக இழுப்புனால இழுக்கப்பட்டு விசுவாசத்தை விட்டு அவன் போயிட்டான், காஸ்பல் மினிஸ்ட்ரியை விட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு போன ஒரு கதையை நம்ம பார்க்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4:1 பார்த்தோம்னா கடைசி காலத்தில் பல பேர் அப்படி போயிருவாங்கன்னு போட்டிருக்கு. படிங்களா 1 தீமோத்தேயு 4:1.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து, தங்களை வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து, பயங்கரமான தந்திரக்கார போதகர்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போயிருவாங்க. அதுதான் அப்பாஸ்டசி. விசுவாசத்தை விட்டு, விசுவாசத்தினா வேத வசனத்துல கொடுக்கப்பட்ட சத்தியங்களை விட்டு அவர்கள் விலகி போயிருவாங்கன்னு நமக்கு போட்டிருக்கு. ஏன் பவுலும் அவர் அதிசயமா சொல்றாரு, எபேசிய சபைக்கு சொல்றாரு, அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 20 நான் உங்களை விட்டு போறேன், ஆனா கொஞ்ச காலத்துல என்ன ஆக போகுது? ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஓநாய்கள், கொடிதான ஓநாய்கள் உங்களுக்கு மத்தியில் வரும். ஐயா எங்களுக்குள்ள மத்தியில இருந்து எங்க வரும் கொடிதான்? உங்களுக்குள்ளேயே சிலர் எழும்புவார்கள் அப்படின்றார். என்னது? ஒரு சபையில விசுவாசிகள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஆடு போய் ஓனாவா மாறிடும்ன்றார். பாருங்களேன் ஆச்சரியம். சில பேர் அப்படி மாறி போய் உங்கள சில பேர் வஞ்சித்து அவங்க வழியில கூட்டு போயிருவாங்க அப்படின்றார். ஒரு விசுவாசிகளே கொடிதான ஓநாய்களா மாறக்கூடிய, ஒரு ஆடு மாதிரி இருக்கிறவர்களே கொடிதான ஓநாயா மாறி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு எப்படி 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 ஆக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா பின்வாங்கி போறது, இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், சோதனை அகோரம், இந்த உலகம் சாத்தானுடைய பெரிய தாங்க முடியாத கஷ்டங்கள், தாங்க முடியாத வேதனைகள் வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணி பிசாசு வழியில பின்வாங்கி போயிருவாங்க. அப்படி கூட நடக்கலாம். இல்ல பலவிதமான உலக இன்பங்களை பார்த்து, சோதனைகளை பார்த்து, ஆதாயத்தை பார்த்து அந்த தீமாஸ்க்கு வந்த மாதிரி அப்படி விசுவாசத்தை விட்டு பின் விலகி போயிடுவாங்க. பல வருஷங்கள் அவங்க விசுவாசியா இருந்திருக்கலாம், ஆனா திருப்பி பின்வாங்கி போயிருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு இது பாக்குறோம். அப்படி போன புதிய ஏற்பாடுல பார்த்தோம்னா அதுக்கு ஒரு தகப்பன்னு சொன்னா யார சொல்லலாம்? காஸ்பிள்ஸ்ல பின்வாங்கி ரொம்ப காலம் இருந்து பின்வாங்கி போனவர் யூதாஸ் சொல்லலாம் இல்லைங்களா. எங்க அப்போஸ்தலனா இருந்து இயேசுவோடு இருந்து அற்புதங்களை எல்லாம் செய்து எல்லா சத்தியத்தையும் கேட்டு இயேசுடைய இதெல்லாத்தையும் ருசி பார்த்து அதுக்கப்புறம் எப்படிங்க பின்வாங்கி போக முடியும்? பின்வாங்கி போயிட்டாரு பாருங்களேன். பின்வாங்கி இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொதுவான காரியம், அப்போஸ்டேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பொதுவான காரியம் என்னன்னா காஸ்பிள நல்லா கேட்டிருப்பாங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருப்பாங்க, ஆழமான சத்தியங்களை படிச்சு அறிஞ்சிருப்பாங்க. விசுவாசத்துக்குரியது ரட்சிப்புக்குரிய மேல் பார்வையான பல நன்மைகளை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதான் வேதம் சொல்லுது, பரம காரியங்களை ருசி பார்த்து அப்படின்னு எபிரேயர் ஆறுல வருது. எபிரேயர் ஆறு படிங்களா, எபிரேயர் ஆறு மூணு வசனம். இப்படி கூட இருப்பாங்க. எபிரேயர் ஆறு மூணாவது வசனத்தில்
ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
கூடாத காரியம். இப்படி பின்வாங்கி போற அப்போஸ்டேட்ஸ் வந்து திருப்பி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரக்கூடியது கூடாத காரியம். அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சின்னு அர்த்தம். இவ்வளவு ருசி பார்த்து இவ்வளவு சத்தியங்களை கேட்டு பின்வாங்கி போறவங்களுடைய பயங்கரம் வந்து ரொம்ப ஆபத்தான, ரொம்ப டேஞ்சரஸான காரியம் இல்லைங்களா. ரொம்ப சோககரமானது. ஏன்னா அவங்கள பார்த்தா நமக்கும் ஒரு சிம்பத்தி தான், ஒரு பரிதபிப்பு. ஏன் எந்த அளவுக்கு சோதனை தாங்க, எந்த அளவுக்கு உலகத்தின் இழுப்பு ஐஸ்வர்யத்தின் இழுப்புல அவங்க சிக்கிக்கிட்டு வஞ்சனை கவலைகள்ல அவர் சிக்கிக்கிட்டு தாங்க முடியாத அளவுக்கு போனதுனால தானே அப்படி போயிட்டாங்க. அவங்களால முடியல, எவ்வளோ இருந்து பார்த்தாங்க ஆனாலும் அப்படி போயிட்டாங்கன்ற மாதிரி வருது. ஏன்னா நம்மளும் அப்படி போயிடலாம். அந்த ஆபத்து வேற யாருக்கும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அந்த ஆபத்து. எவ்வளவு வருஷம் வந்திருக்கிறோம் இயேசு கிட்ட, நம்ம போயிட முடியும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, என் கூட கன்வெர்ட் ஆனவங்க இயேசு பேர் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பல வருஷம், 20-30 வருஷம் என் கூட இருந்தவங்க நிறைய பேரு இப்போ இயேசுனா யாருன்னு ஒண்ணும் தெரியாத ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி ஆயிட முடியும் இல்லைங்களா. பின்வாங்கி உலக சோதனைகள்னால, ஐஸ்வர்யத்தின் வஞ்சனால, பலவித காரியங்கள்னால நம்ம அப்படி கண்டிப்பா போயிட முடியும். போயிடாதபடிக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன? நம்ம அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா. ஏன்னா பரலோகத்துக்கு போய் சேர்றவங்க ஓட்டத்தை ஆரம்பிச்சவங்க இல்ல, ஓட்டத்தை முடிக்கிறவங்க இல்லைங்களா. கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே நித்திய ஜீவனை பெறுவான்னு ஓட்டத்தை ஆரம்பிச்சவங்க இல்ல, முடிக்கிறவங்க தான் சேர முடியும். இன்னொரு ஒரு பரிசுத்தவான் சொல்லி இருக்காரு, நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்திலையும் விலகி போகக்கூடிய விதைய விதைக்கிறோம். There is a seed in each sin for apostasy. அப்படின்றார் பாருங்களேன். Every sin carries a seed of apostasy. நம்ம செய்யற ஒவ்வொரு பாவமும் ஒரு விதையா நட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போறதுக்கு. அது எப்போ கனி கொடுக்குமோ தெரியாதுன்னு நம்ம எல்லாரும் அந்த சோதனை நமக்கு இருக்கு பாருங்களேன். அது கேட்டா பயமா தான் இருக்கு. ஒரு நான் போயிருவேனா ஆண்டவரே, நானா அப்படின்னு எல்லா அப்போஸ்தலரும் கேட்ட மாதிரி நானா அப்படின்ற மாதிரி ஒரு ஆபத்து நமக்கு இருக்கு. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்படி நான் போகாதபடிக்கு எவ்வளவுதான் என்னை நடந்தாலும் நம்புவேன், கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் நம்ம பாடிடுறோம் இல்லைங்களா. என்ன வந்தாலும் நான் போக மாட்டேன்னு. ஆனா அப்படி நம்ம நிக்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு என்ன? எதை இருந்தா எப்படி இருந்தா நம்ம தப்பிப்போம்? இயேசு விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு என்ன நம்மளை பாதுகாக்கும்? புதிய ஏற்பாடு கொடுக்கிற ஒரே ஒரு மருந்து ஒரு ஆன்டிடோட் என்ன தெரியுமா? பரலோக சிந்தை உள்ளவர்களாக வரப்போற உலகத்துல மிகுந்த வாஞ்சையும் நம்பிக்கை வைத்தவர்களாக நம்ம இருந்தா தான் அதை விட்டு தப்பிக்க முடியும். புரியுதுங்களா? வரப்போற நித்திய ஜீவன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமையை குறித்த மிகுந்த ஆர்வமோ சிந்தையோ ஆசையோ வரப்போற உலகத்துல நம்ம அப்படி வச்சிருந்தா தான் நம்ம பின்வாங்கி இந்த உலகத்துல போறத நம்ம தவிர்த்துக்க முடியும். இல்லன்னா இந்த உலகத்துல என்ன வந்தாலும் நம்புவேன்ற ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. சில அளவுக்கு இவ்வளவுதான் லிமிட், சாத்தானுக்கு தெரியும். அந்த லிமிட் அளவுக்கு தாண்டி அவர் பின்வாங்கி போயிருவார், மனசுலயாவது போயிருவாரு, அவருக்கு மனசு விட்டு போயிடும் அவருக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை. அந்த அளவுக்கு நம்ம போயிராத படிக்க நம்மள காக்கக்கூடிய ஒரே காரியம் பரலோக சிந்தை. பல நிருபங்களை நம்ம பார்க்கலாம். யூதா புக்குன்னு எடுத்தோம்னா நம்ம படிச்சிருக்கிறோம், அதுல அவர் சொல்ற அந்த புக்கு எழுதினதே பின்வாங்கி போறவர்களுக்கு. பின்வாங்கி போனா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சத்தியத்தை கேட்டுக்கிட்டு பின்வாங்கி போறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பல பேர் சாத்தானுடைய ஏஜென்ட்ஸா மாறிடுவாங்க, சில பேர் கள்ள போதகர்களா மாறிடுவாங்க, இல்லைங்களா? சும்மா இருக்குமா? அதுக்கு தான் இந்த யூதா புக் அவர் எழுதியிருக்காரு. அதுல பாருங்களேன் ஒன்னு சொல்றாரு, ரெவலேஷனுக்கு முன்னாடி இருக்கிற புக் 20வது வசனத்துல, அப்படி நீங்க பின்வாங்கி போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும், என்ன மருந்து? 20வது வசனம்,
நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்.
பாருங்களேன், மூணு காரியம் தான் நம்மளை காக்க முடியும்ன்ற. உங்களை தேவ வசனத்துக்குள்ள, மகாபெரிய பரிசுத்த வசனத்துக்குள்ள உங்களை நல்லா கட்டுங்க, பில்ட் யுவர் செல்ஃப் முதலாவது. ரெண்டாவது, ஆழமா ஜெபம் பண்றவங்களா இருங்க, அப்பதான் பின்வாங்கி போக மாட்டீங்க. மூணாவது முக்கியமான, இது மூணு இருந்தாதான். மூணாவது என்ன? இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிமையை குறித்து மிகுந்த விகரசா நம்பிக்கை வச்சிருங்க, அதை குறித்து அதிகமா சிந்திங்க, அது குறித்து அதிகமா அதுல நிலைத்திருங்க அப்படின்ற பல வசனங்களை பார்க்கலாம். நம்ம உங்களுடைய நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவர்கள் அப்போஸ்டேட்ஸா ஆகாதபடிக்கு காக்கிறது. நம்மளுடைய ஆசைகள் ஆர்வங்கள் வந்து பரலோக ராஜ்யத்தின் மேல இருந்தா தான் நம்ம பொழைச்சுக்க முடியும். பாருங்களேன், அது எல்லா நிருபங்களும் காஸ்பல்ஸ் சொல்றத பார்க்கலாம். நம்ம எபிரேயர் புக்கே எழுதுனது அந்த மாதிரி பின்வாங்கி போற மக்களுக்கு தான். உங்களுக்கு தெரியுமா, பின்வாங்கி போற மக்களுக்கு தான் எபிரேயர் புக்கே எழுதினாரு. அதுல பாருங்களேன், 10வது வசனம் 23ல, ஓல்ட் ஃபாஸ்ட் டு த ஹோப் அப்படின்னு வருது. ஓல்ட் ஃபாஸ்ட்னா என்ன தெரியுமா? ஓல்டுனா பரவாயில்ல, இப்படி பிடிச்சுக்கிறது. ஓல்ட் ஃபாஸ்ட்னா என்ன அர்த்தம்? பயங்கர கெட்டியா பிடிச்சுக்கிறது. உங்களுடைய நம்பிக்கைய, பரலோக நம்பிக்கையை கெட்டியா பிடிச்சுக்கிறதுனாலதான் விட்டு பிள்ளை பேர் போயிடுறாங்க. நீங்க கெட்டியா பிடிச்சுக்கங்க. அது 10வது அதிகாரத்துல சொல்லிட்டு 11வது அதிகாரத்துல ஒரு லிஸ்ட் போடுறார். அந்த மாதிரி நம்பிக்கையா இருந்த மனிதர்கள் யாரு? ஆபேல் இருந்தாரு, நோவா இருந்தாரு, மோசே இருந்தாரு. அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்த மனுஷருங்க? இந்த பூமிக்குன்னு வாழ்ந்தவங்களா? இல்ல, ஏப்ராம் எப்படி வாழ்ந்தாரு பாத்தீங்களா? கூடாரம் போட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு அந்நியனா சுத்திக்கிட்டு இருந்தார். ஏன்? அவர் நிலையான நகரத்தை பார்த்ததுனால, நிலையான நகரத்தினால அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால கடைசி வரைக்கும் அவர் வந்தார். மோசே எடுத்துக்கங்க. மோசே ஏன் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தாரா? இந்த உலகத்துல கஷ்டங்கன்னு பார்த்தாரா? இல்ல, எகிப்தின் ஐஸ்வர்யங்களை விட வரப்போற பலன் மேல் நம்பிக்கை வைத்து அப்படித்தானே வருது. ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வரப்போற வாழ்க்கையின் மேல நம்பிக்கை வச்சதுனால தான் இந்த வாழ்க்கையில கடைசி பரியந்தோ பினிஷ் லைனை முடிச்சாங்க, அந்த ஓட்டத்தை ஜெயமா ஓடி முடிச்சாங்க. நீங்க அப்படி இல்லைன்னா பின்வாங்கி போயிருவீங்க. புரியுதுங்களா? அதான் புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுக்கிற ஒரே மருந்து, ஓல்ட் ஃபாஸ்ட். எல்லா நிருபங்களையும் நம்ம பார்க்கலாம். அதுதான் மேலான காரியங்கள் மேல நம்பிக்கை வைங்க, மேலான காரியங்கள் மேல நம்பிக்கை வைங்க. அதே தான் நமக்கு ரெவலேஷன் இங்க செஞ்சு வர்றத நம்ம பார்க்கலாம். என்ன செய்யுது? ஏன் ரெவலேஷன் இப்படி எழுதி வருது? நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இல்ல, வரப்போற உலகத்தின் காரியங்கள் மேல கனவுகள், ஆசைகள், ஆர்வத்தை, வாஞ்சைய சிந்தனையை வளர்த்துக்கணும் என்பதற்காக. அதுல தான் 21-22 நம்ம பார்த்துட்டு வரோம், இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்ம பின்வாங்கி போகாதபடிக்கு இருக்கக்கூடிய மருந்தாக அது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பார்க்கிறோம். ரெவலேஷன்ல 21ல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ என்ன, நம்ம பரலோக காட்சியை பார்த்து முடிச்ச பிறகு இன்னொரு காட்சியை யோவானுக்கு அந்த தேவதூதன் கொடுக்கறத பார்க்கலாம். இந்த உலகத்துல வேதத்திலே என்ன போட்டிருக்குன்னா, மிக மிக அந்யோன்யமான மிக நெருங்கிய அன்பான உறவு வந்து என்ன, ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு. பைபிள்ல கூட என்ன சொல்லப்படுது, அவர்கள் இருவரும் ஒரு மாம்சம் ஆகிறார்கள். அது ரொம்ப புனிதமாக அந்த உறவு வந்து கடவுளுக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவின் ஒரு பிரதிபலிப்பு, ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வேதத்துல சொல்றத பாக்குறோம். ஆனா பரலோகத்துல கல்யாணம்ன்றதே இருக்க போறது இல்ல. யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் புருஷ மனைவின்றதே இருக்க போறது இல்ல. ஏன்னா எது நெடலா இந்த உலகத்துல இருக்கோ அதனோட முழுமை ரியாலிட்டி அங்க வந்துருது. அங்க ரியாலிட்டி வந்துருது. தேவனும் தன்னுடைய ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை அங்க நம்ம பார்க்கலாம். அதனாலதான் அந்த உறவு ஒரு ரொம்ப கடவுள் அந்த ஒரு ஒரு அடையாளத்தை யூஸ் பண்றார். ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் ஒரு ஒரு விசுவாசிக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள ஸ்திரீயாக இயேசு ஒப்பு கொடுக்க நான் உங்களை தயார் பண்ணிட்டு வர்றேன்றார். அதனாலதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா உண்மையான விசுவாசம் இல்லாத இல்ல ஆண்டவர்கிட்ட உண்மையா இல்லாதவருக்கு ஒரு குணத்துக்கு பத்தி வேசித்தனம்னு போட்டிருக்கு இல்லைங்களா. ஏன், ஆண்டவர்கிட்ட சரியான உறவு இல்ல. உண்மையா ஆண்டவர்கிட்ட உண்மையா இயேசு கிட்ட இருக்கிற ஒரு உறவுக்கு பேரு ரெவலேஷன்ல என்ன பேர் போட்டிருக்கு, அவர்கள் கற்புள்ளவர்கள்னு போட்டிருக்கு. நாம் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா, அவர்கள் கற்புள்ளவர்கள் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. அது யாரு, அதனால்தான் ஒரு விசுவாசி கற்புள்ளவன் அப்படின்னா இயேசு கிட்ட உண்மையா இருக்கிறவன், பாபிலோனோடு வேசித்தனம் செய்யாதவன். அதனாலதான் சபைக்கு மொத்தமா அப்படி இருக்கிற ஒரு சபைக்கு பேர் என்ன பேரு, மணவாட்டி, பிரைட் அப்படின்னு கூப்பிடுறத பாக்குறோம். என்ன பாயிண்ட் இந்த வசனங்களை நம்ம பார்க்க போறோம்னா, அந்த மணவாட்டி ஆயத்தம் பண்ணப்பட்ட இவ்வளவு நாள் தன்னை ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியுடைய திருமணம், அவருடைய குளோரியஸ் திருமணம், அவருடைய மகிமையை பத்தி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்படுறத பார்க்கலாம். எப்படி ரொம்ப ஒரு சர்ச், இந்த உலகத்துல சர்ச்சை பார்க்கும்போது ரொம்ப பரிதாகமா இருக்குது இல்லைங்களா, ஒரு ரொம்ப பரிதாகமா. ஆனா அந்த பரிதாகமான சர்ச் ஒரு கம்பளி பூச்சி, எப்படி ஒரு பட்டாம்பூச்சி அழகாக மாறும்போது ஆச்சரியப்படுறோமோ அந்த மாதிரி இந்த உலகத்துல பரிதாகமா இருக்கிற ஒரு சர்ச் பட்டாம்பூச்சி ஆகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்க போறோம். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. அந்த சிண்ட்ரலா கதை உங்களுக்கு தெரியும். அவ பாவம் சாமான் கழுவிட்டு முகத்தை பார்த்தா கறி பூசிக்கிட்டு அசிங்கமா இருப்பா, அவளுக்கு யாருமே கவனிக்கிறதுக்கு இல்ல. ஆனா அவளுக்கு ராணி டிரெஸ் போட்டு நிக்க வச்சு பார்க்கும் போது அதிர்ந்து போது ஊரே, அம்மா என்ன அழகு, இப்படி இவ்வளவு பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி. சபை அப்படித்தான் இந்த உலகத்துல பார்க்கும்போது, நம்ம பாடின பாட்டுல யாருமே சபையை மதிக்கிறது இல்ல. பாபிலோன தான் அட்ராக்டிவா இருக்கு, கிளாமரஸா இருக்கு, ஹாலிவுட் பாலிவுட் தான் ரொம்ப பணம் கொட்டுறாங்க. சபைக்கு எங்க, சபைக்கு என்ன யாரு செய்யறாங்க, எங்கேயோ இருக்கிற விசுவாசிங்க. சபை மேல அட்ராக்ஷனே மக்களுக்கு இல்ல பாருங்களேன். ஆனா ஒரு காலம் வரப்போது அந்த சபையினுடைய குளோரியஸ் நிலைமை, ஓயா சத்தத்தோடு எம்மட்டோன்னு கதர்ற தன்னை உண்மையா காத்துக்கொள்ற ஒரு மனவாட்டியுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது, எதிர்காலத்துல எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு காட்சி தான் நமக்கு இங்க வருதை நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த வசனங்களை பார்க்க போறோம். ஏன் இது நமக்கு ரொம்ப முக்கியம், ஏன் இது ரொம்ப முக்கியம், ஏன் சபையினுடைய பரிபூர்ணத்துவம், நான் உங்களை பவுல் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள ஸ்திரீயாக ஒரு ஸ்பாட்லெஸ் சர்ச் மகிமைப்படுத்தப்பட்ட சபையாக இயேசுக்கு முன்பதாக நிற்க வைக்கிற பிளான்ல நான் உங்களை கட்டிட்டு வர்றேன்ற பாருங்களேன். அப்போஸ்தலருங்க, பேதுரு, எல்லா பக்திமான்களும் சபைக்காக தங்களை உயிரே தகன பலியா ஊத்துனது காரணம் என்னன்னா, குளோரியஸ் ஃபியூச்சர், அதான் குளோரியஸா இருக்க போகுது சபை, அதனோட குளோரியுடைய கிளிம்ஸ நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஏன் இது முக்கியம், ஏன்னா நம்முடைய எதிர்கால கண்ணாடி இதுதான். நான் இன்னைக்கு பாக்குறதுக்கு அழகா இல்லாம இருக்கலாம், ஒரு கம்பளி பூச்சி மாதிரி இருக்கலாம் கண்ணாடியை பார்த்தேன்னா, ஆனா அந்த இது என்ன பார்த்தேன்னா, அந்த கண்ணாடியை பார்க்கும்போது நான் என்ன குளோரியில இருக்க போறேன்ற ஒரு காட்சி. அதை நம்ம இந்த வசனங்கள்ல பார்ப்போம். சரி, நம்ம 9வது வசனம் இல்லைங்களா, படிங்க ஒருத்தர் யாராவது.
பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
சரி, இந்த பாக்குறோம், யோவான் அதை எழுதிட்டு வரும்போது ஒரு ஒரு கவிதை எழுதும் போது சில பேர் அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசே குழம்பி போவோன்ற மாதிரி, போயட் கான் கிரேசின்னு கூட ஒரு புக் இருக்குது, அப்படி எழுதியிருக்காரு. எங்கெங்க என்னென்ன வருமோ எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அவர் கவிதையில முழுகி அவர் என்னன்னவோ எழுதுறாருன்ற மாதிரி யோவான் ஒரு விதத்தில் அப்படித்தான் எழுதிட்டு வர்றாரு. ஏன் இப்ப எழுதிட்டு வர்றாரு? வான பரலோகத்தை பத்தி, முதலாவது புதிய வானம் புதிய பூமியை கண்டேன்னாரு. ரெண்டாவது வசனம் என்ன சொல்றாரு? புதிய எருசலேம் இறங்கி வந்தது அப்படின்றாரு. அந்த ரெண்டாவது வசனம் ஏன் வரணும் அங்க? அதோடு முட்டுட்டு திருப்பி புதிய வானத்துல என்ன இருந்துச்சு? மூணாவது வசனம் ஸ்கிப் பண்ணுங்களா, ரெண்டாவது ஸ்கிப் பண்ணி பாருங்க. புதிய வானம் புதிய பூமியை பத்தி தான் எட்டு வசனங்களை சொல்லிட்டு வர்றார். அந்த ரெண்டாவது வசனம் அங்க ஏன் சொன்னாருன்னா, அந்த ரெண்டாவது வசனத்தை இங்க விளக்குறார். புதிய வானம் புதிய எருசலேம பத்தி நான் சொன்னேனே, அதனோட விளக்கத்தை நான் இப்போ கொடுக்க போறேன். பாருங்களேன், ரெண்டாவது வசனம் அப்படித்தான வருது, வானத்திலிருந்து இறங்கி வந்த புதிய எருசலேமை கண்டேன். அந்த இங்கதான் இங்க பாக்குறத நம்ம பார்க்கலாம். ஒன்பதாவது வசனம், யோவான் இன்னும் பத்மு தீவுல தான் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் எங்கேயும் போயிடல. ஆனா அவருடைய ஆவி இந்த காட்சிகள் எல்லாம் பல இடங்கள்ல காண்றத நம்ம பாக்குறோம். இங்க என்ன பாக்குறோம்? ஒரு பெரிய மலையின் மேல கூட்டு போறத நம்ம பாக்குறோம். யார் வந்து கூட்டு போறது? எந்த தேவதூதன்? படிங்க அந்த வசனம் ஒன்பது.
பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் இருந்த ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில்
பாருங்களா, வாதை அந்த கடைசி அந்த வாதைகள்ல அந்த ஏழு கலசங்கள் இருந்த கடைசி கலசத்தை ஊத்துன தேவ தூதன் அவர் வந்து யோவான கூப்பிடுறாரு. ஏன் அந்த தூதன் தான் ஏன் வரணும் அப்படின்னா, இங்க ஒரு ஒரு லிட்டரலி மெத்தட் அவர் யூஸ் பண்றாரு. 17:1 படிங்களா, அங்க அதே தூதன் வந்து கூட்டு போய் இன்னொரு லேடியை காட்டுறாரு.
ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிக்கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான்.
அதே தேவதூதன் தான் இங்கே வர்றார். அங்க கூட்டு போய் என்ன காட்டுறாரு? அந்த வேசிய காட்டுறாரு. இங்க கூட்டு வந்து மனவாட்டிய காட்டுறார். அதே தூதன் ஏன் அதனோட இன்டென்ஷன் என்ன? அதே தூதன் காட்டுறதுடைய இன்டென்ஷன் என்ன? ஒரு கம்பாரிசன் இல்லைங்களா, ஒரு கான்ட்ராஸ்ட காட்டுற மாதிரி. அதே தூதன் ஒரு கான்ட்ராஸ்ட காட்டுறாரு. அங்க இருக்கிற வேசி ஒரு நகரம் அப்படின்னா, அங்க பாபிலோன் நகரம்னா நகரம் இல்ல, லிட்டரலா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தேவனுக்கு விரோதமாக அமைக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஒரு கலாச்சாரம், தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் விரோதமாக இருக்கிற ஒரு கலாச்சாரம். இங்க பரிசுத்த நகரம்ன்றார் என்ன? தேவனுக்கு உண்மையா இருக்கிற மக்கள், மக்களுடைய ஒரு சமுதாயம், ஒரு கம்யூனிட்டி, தேவனுடைய ஜனங்களுடைய கம்யூனிட்டி, அதான் பாக்குறோம். ஒரு லிட்ரலான ஒரு காரியம் இல்ல இது. என்னத்தை காட்டுறோம் போது நம்ம லிட்ரலா ஒரு இடத்தை காட்டுறாருன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. பாருங்களேன், ரெவலேஷன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு விதத்துல ரெண்டு பெண்களுடைய கதை. ஒரு பெண்ணு பாபிலோன், இன்னொரு பெண்ணு புதிய எருசலேம். இது ரெண்டு கதை தான் ரெவலேஷன். நம்ம பாபிலோனை பார்த்தோம். அந்த பாபிலோன் பண்ண பயங்கரமான காரியங்கள் நம்ம பார்த்தோம். அந்த லேடி வந்து அங்க பாக்குறோம், அவளுடைய கையில வேசித்தனமான உக்கிரமான மதுவை குடிக்க கொடுத்தாலே, அவள நம்ம பார்த்தோம் எவ்வளவு கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணியிருந்தா இல்லைங்களா, கால இருந்து தலை வரைக்கும் நெக ட்ரெஸ்னா ட்ரெஸ், கவர்ச்சினா கவர்ச்சி. அவளை பார்த்தாவே மயங்கி விழுந்துருவாங்க ஆளுங்க. அது மாத்திரம் இல்லாம அவ கையில வேற கப்பை வச்சுக்கிட்டு உக்கிரமான கப்பு, உக்கிரமான மதுவை குடித்து உலகத்துல எல்லோரையும் தன்னுடைய மயக்கத்துல அவர் வச்சிருக்கிற மயக்கத்தை பாக்குறோம். அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி ஒரு அவ கவர்ச்சியா இருந்தாலும், அவ பயங்கரமா இருந்தாலும், அவ ரொம்ப உடைஞ்சி பயங்கரமா சுக்குநூர் ஆவுறத ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கவர்ச்சியை நமக்கு குறைக்கும்படிக்கு, ஏன் அவ வந்து இப்போ உதாரணத்துக்கு நமக்கு என்ன மாதிரி காட்சி, அவ இப்ப எவ்வளவு கிளாமரஸா இருந்தாலும் அவளுடைய எதிர்காலம் வந்து துணி கூட இல்லாம ஒரு ஒரு கோணி பைய போத்திட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்படி ஆயிரலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நிலைமைக்கு அவ வரப்போற, அதுதான் அவளுடைய நிலைமை. அந்த ஏழு கலசங்கள் வந்து எடுத்துட்டு வந்து அது அவளை நம்பி அவள கவர்ந்து போற எல்லோர் மேலையும் அவள் மேலையும் அந்த உக்ர கோபாக்கின வரப்போகுது. அவளை ஃபாலோ பண்றது ரொம்ப முட்டாள்தனம், ரொம்ப பைத்திகாரத்தனம், ரொம்ப டேஞ்சரஸ். அதுதான் நமக்கு அங்க விளக்கப்பட்டது. அவ விழுந்தா அவளுடைய கலசம் வரப்போகுது, பயங்கரமான ஒரு பயங்கரம் வரப்போகுது. அவ இல்லாம அவ பக்கம் போகாம அவள்கிட்ட இருந்து தன்னை காத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் மேல அன்பு வச்ச ஒரு மக்கள் இல்லைங்களா, இயேசு மேல அன்பு வச்ச மக்கள். நம்ம ஒரு பாட்டுல பாடுறோம், மாயலோகத்தின் அழிந்து விடாமல் தூய அன்பை நாடி வர என்ன செஞ்சாரு, மாயலோகத்தின் காரியங்களை நான் அழிஞ்சிடாம உண்மையான அன்பு என்னன்றத பார்த்து இயேசு சிலுவை என்ன கூப்பிடுச்சுன்ற மாதிரி, அந்த மாதிரி இயேசுவை பார்த்து வந்த மக்கள், உலக அட்ராக்ஷன் கவர்ச்சி கிளாமர்ல மயங்கி போவாம இயேசுடைய உண்மையான அன்பை கண்டு இயேசு கிட்ட உண்மையா இருந்தவங்களுக்கு பேர் தான் மனவாட்டின்னு பார்க்கிறோம். ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட், அப்படி இருக்கிற மக்கள் இப்படி இருக்கிற மக்கள். அந்த பாபிலோன் அழிஞ்சு சுக்குநூறா ஆன அந்த கல்ற மேல ஏறுற மாதிரி, அது மேல இந்த மனவாட்டி குளோரியஸா வர ஒரு காட்சி நமக்கு இங்க பாக்குறோம். தேவனுடைய ஜனங்க தங்க வந்து அந்த பாபிலோனுடைய கவர்ச்சி, அவளுடைய ஒரு வேசியுடைய அன்பு வந்து ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஃப்ராட் இல்லைங்களா, ரொம்ப ஃப்ராட். அந்த மாதிரி தான் உலகத்தின் அன்பு. நம்ம எவ்வளவு நேசிக்குது உலகம், எவ்வளவு இன்பம் கொடுக்குது உலகம், யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பலவிதமான கவர்ச்சிகள் நினைச்சா, எவ்வளவு விதமான ஆசைகள், இன்பங்கள், சிற்றின்பங்கள் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் ஒரு ஃப்ராட் அன்பு, நம்மளை அழிப்பதற்காக காட்டுற அன்பு. ஆனா இயேசு காட்டுற அன்பு ஒரு விதத்துல நான் கிளாமரஸ் தான் இல்லைங்களா, கிளாமராவே இல்லையே, ஒரு கவர்ச்சியாவே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆனா அதுதான் மெய்யான அன்பு. அந்த அன்பை புரிஞ்சுக்கிறவங்க யாரு, இந்த வேசியுடைய அன்பு நம்மளை கெடுத்து குட்டி சோறு ஆக்கி சாக்கடையில போடுற வரைக்கும் தான் அது. ஆனா சாக்கடையில இருந்தாலும் நம்மளை நேசிச்சு தொடர்ந்து நேசிக்கிற இயேசுடைய அன்பு, அதை உணர்ந்த மக்கள், அந்த மனவாட்டியை நேசிக்கிற ஒரு மக்கள் பாருங்களேன், அவங்களுடைய மகிமையான நிலைமை நமக்கு இங்க காண்பிக்கப்படுது. ஏன்னா ஒரு 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 நான் ஒரு புக்கு படிச்சிட்டு இருந்தேன், அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு ஒருத்தர், எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. நம்ம வந்து கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்க பண்ணப்பட்டதுனால நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல ரொம்ப த்ரில்லிங்கா என்ஜாய்மெண்டா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆர்வமா ஆசையா எப்போ இருந்துகிட்டே இருக்கணும், புரியுதுங்களா. கடவுளுடைய சாயலா நம்மளை கடவுள் சிருஷ்டித்ததுனால ஒரு காரியத்துல நம்ம எப்போ பாரு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்டசியா ஆனந்தமா பேரின்பத்தோடு த்ரில்லிங்கா எப்ப பாரு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு போர் அடிச்சிடும் பாருங்களேன். நம்ம எந்த மாதிரி காரியத்துல நம்ம அப்படி இருக்கணும்னு நம்மள கடவுள் சிருஷ்டித்தாருன்னா அவர் மேல நம்ம அப்படி த்ரில்லிங்கா இருக்கணும். அவரோடு இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவரும் ஆண்டவர்கிட்ட நம்ம அவ்வளவு நெருங்கி அவரை பத்தி, அவருடைய பரலோகத்தை பத்தி, அவருடைய அன்பை பத்தி, குணாதிசயத்தை பத்தி ரொம்ப த்ரில்லிங்கா ஆச்சரியமா பேரானந்தத்துல எப்பப்பாரு ஒரு த்ரில் நமக்கு இருக்கணும், ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணும், ஒரு இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்துல அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம இல்லாம போனோம்னா அது எப்பப்பாரு இருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு போர் அடிச்சிருது பாருங்களேன். அதனாலதான் போரே வருது நமக்கு. நமக்கு அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட இல்லாத போது வேற காரியங்களை நம்ம த்ரில்லிங்கா இருக்க பார்க்கிறோம். பாபிலோன் பல காரியங்கள் கொண்டு வருது நமக்கு இல்லைங்களா, அந்த மது, மயக்கமான மது, திருப்திகள் கொடுக்கிற மது, கொடுக்கிற இது கொடுக்குது திருப்தி, இது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நம்மள வஞ்சிக்கிற மாதிரி பல காரியங்கள் கொண்டு வர பார்க்குது. ஆனா அதுல ஏமாந்து தான் போவோம். ஒரு வசனம் படிப்போம், எரேமியா 2:13, எரேமியா 2:13.
என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
பாருங்களேன், என் ஜனங்க ரெண்டு தீமைகளை செஞ்சாங்க, ஜீவ ஊற்றான என்ன தாகமா இருக்கிறாங்க, பாவம், நான் தான் அவங்க தாகத்தை தணிக்க முடியும், நான் தான் ஜீவ ஊற்று, என்ன விட்டுட்டாங்க, எண்ணெய் விட்டுட்டு தண்ணி நிக்காத பல விதமான தண்ணியே இல்லாத மண்ணு கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. அதான் அவங்க செஞ்ச பெரிய தீமை. என்ன விட்டது ஒரு தீமை, திருப்தி செய்யாத காரியங்களை நாடி போறது ஒரு தீமை. பாருங்களேன், கடவுளுடைய சாயலா சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட நமக்கு இருக்கிற அந்த தாகம், அந்த வாஞ்ச, அந்த இது வந்து உலக காரியங்கள் நமக்கு திருப்தி செய்ய முடியாது. உலக காரியங்கள் திருப்தி செய்ய முடியாது. அப்போ ஆனா உலக சாக்கடை நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு அந்த வார்த்தையில சொல்ல போனா, ஜீவ ஊற்ற விட்டுட்டு சாக்கடையில இருக்கிற தண்ணிய குடிக்க போறாங்க மக்கள் அப்படின்னு திட்டுறார். ஏன் சாக்கடையில இருக்கிற அது திருப்தி கொடுக்கும்னு போறாங்க? ஏன் நமக்கு இருக்கிற தாகம் பசி, பசி பாருங்களேன், நமக்கு இருக்கிற தாகம் பசி அப்படின்னு நமக்கு செய்ய வைக்குது. ஆகவே ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, இப்படிப்பட்ட சாக்கடையில நம்ம தாகம் பட்டு பாபிலோன் சாக்கடையில குடிச்சு நம்ம அழியாதபடிக்கு நம்மளை எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? என்ன தெரியுமா வழி? எப்பொழுதும் ஆட்டுக்குட்டியானவர்ல நம்ம எப்பவும் த்ரில்டா, அவரோடு அந்யோன்யமா எப்பவும் சந்தோஷமா இருந்தா தான் இல்லைங்களா? எப்பவும் அவரோடு ஐக்கியத்துல நீங்கள் எபேசிய சபைக்கு பார்த்து சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி எல்லாம் மோசமா போனது? காரணம் என்ன? உங்கள் முதல் அன்புல இருந்து விழுந்துட்டீங்க. தட் இஸ் த ரீசன் இல்லைங்களா? நம்ம பாவம் செய்யணும்னு நமக்கு வர ஆசை, உலக இன்பங்களை தேடி போற ஆசையே நமக்கு என்ன வெளிப்படுத்துதுன்னா, இயேசு மேல எனக்கு அன்பு குறைஞ்சு போச்சு, இயேசு மேல இருக்கிற த்ரில்லு போயிருச்சு. அதனாலதான் அந்த மாதிரி குணம் வருது. சாக்கடை தண்ணி குடிக்கலான்ற குணம், நம்ம தாகம் அடிக்குது, என்ன பண்றது? கடவுள் சாயலா சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட நம்ம ஆட்டுக்குட்டியான மட்டும்தான் ஜீவ ஊற்றா நம்ம தாக திருப்தி செய்ய முடியும். ஆனா நம்ம மத்ததை தேடி போறதுக்கு அவர் மேல இருக்கிற த்ரில், அன்பு குறைஞ்சிச்சு. விழுந்துட்ட நீ, அதனால மனம் திரும்பு அப்படின்றார் பாருங்களேன். ஆகவே இதை தொடர்ந்து நம்ம படிப்போம். இவர் என்ன பண்றாரு, இந்த தேவ தூதன் என்ன செய்யறாரு, ஒரு மலை மேல கூட்டு போறார் இல்லைங்களா? ஏன் மலை மேல கூட்டு போனோம்? அந்த கான்ட்ராஸ்ட காட்டுறதுக்கு, அந்த ஒரு ஒரு ஆப்போசிட்டா காட்டுறதுக்கு அவர் மேல கூட்டு போறாரு. ஏன் மலை மேல அப்படின்னு வந்து வருதுன்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் பழையற்பாடு பாஷைகள் இல்லைங்களா? பழையற்பாடு எசேக்கியல் பாஷைகள் எல்லாம் இதுல பலது கலந்துருக்கு. எசேக்கியல் அப்படித்தான் மலை மேல கூட்டு போனார். ஆண்டவர் ஒரு விசேஷமான காட்சி கொடுக்கணும் போது என்ன பண்றது? எப்ப பாரு பழையற்பாடுல மோசேக்கு வந்து என்னுடைய மகிமையை காட்டணும்னா என்ன பண்ணாரு? மேல வா, மலை மேல வந்து என்னுடைய பின்னாடி மகிமைய. அப்போஸ்தலருங்க ரொம்ப சோர்ந்து இருந்தாங்க. அவர் சாக போறேன்றாரு, என்ன பண்ண போறதுன்னு ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. என்ன பண்ணாரு பாக்குறோம், மலை மேல கூட்டு போய் மறுரூப மலையில போய் அவர்களுக்கு மகா பெரிய காட்சியை காட்டுறாரு. இந்த பக்கம் எலியா, இந்த பக்கம் மோசே, அது மாத்திரம் இல்ல பிதா கூட வர ஒரு மறுரூபமான ஒரு காட்சியை காட்டுறாரு. அதே மாதிரி இங்க மலை மேல கூட்டு போறாருன்னா ஒரு விசேஷமான ஒரு காட்சி. அங்க எருசலேம், அங்க இருக்கிற இஸ்ரேல இருக்கிற எருசலேம் வந்து ஒரு பிஸ்கான ஒரு மலம் இருக்கு, அது ரொம்ப பெரிய மலை. அந்த மலையில நின்றுகிட்டு பார்த்தோன்னா எருசலேம் பேர்ட்ஸ் ஐ வியூ, அதனோட மகிமையெல்லாம் அழகா பார்க்கலாம். முழு எருசலேமே எப்படி பாக்குறது, அந்த ஆலயம் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும்னா அந்த மலையில இருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுப்பதற்கு யோவானை இங்க கூட்டு போறாரு. நம்ம பார்க்கறோம், சரி நம்ம தொடர்ந்து இதை படிப்போம். அந்த வசனத்தை படிங்க, 9 பின்பு படிங்க.
பின்பு கடைசியான 7 வாரைகளா நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
பாருங்களேன், அந்த மலையில போய் அவர் என்ன பார்க்கிறாரு? தேவனிடத்திலிருந்து இறங்கி வர புதிய எருசலேம், பரிசுத்த நகரம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சர்ச், கடவுள் வந்து முழு ஹிஸ்டரியும் சிருஷ்டித்த ஒரு சர்ச். எத்தனையோ பலவிதமான சத்ரு, மாம்சம், சாத்தான், உலகத்துக்கு மத்தியில் ஒரு குளோரியஸா அவர் சிருஷ்டி பண்ண ஒரு சர்ச், மனுஷர்களை கொண்டு. இது மனுஷனுடைய அச்சீவ்மெண்ட் இல்ல, கடவுளுடைய அச்சீவ்மெண்ட். ஒரு வாட்டி எங்க பாஸ்டர் ஒரு மெசேஜ் எடுத்தார், த குளோரியஸ் கிரியேஷன் ஆஃப் காட் அப்படின்னு. அதாவது கடவுளுடைய உலகத்தை சிருஷ்டித்தார், இது ஏஞ்சல்ஸ் சிருஷ்டித்தார், அதெல்லாம் பெருசு இல்ல. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புலயே மகா பெரிய சிருஷ்டிப்பு வந்து சபை, த குளோரியஸ் கிரியேஷன். அந்த சபையை பத்தி இங்க காட்டுறத பாக்குறோம். அது 11வது வசனத்துல என்ன போட்டிருக்கு?
அதின் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பதுங்கினால் உள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது.
அது வந்து ஒரு தேவனுடைய மகிமையை உடையாக போட்டுக்கிட்டு வருத நம்ம பாக்கிறோம். சர்ச் வருத அந்த கடவுளுடைய டிரெஸ் கடவுளுடைய குளோரிய ஒரு டிரெஸ் ஆக அணிந்து கொண்டு பரலோகத்திலிருந்து வருத நம்ம அங்க பாக்கிறோம். அது எப்படி இருக்கிறது? வஜ்ரக்கல்லை போல இருக்கிறது. வஜ்ரக்கல்லுனா நமக்கு இது புதுசு இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 4வது அதிகாரத்துல யோவான் பரலோகத்துக்கு ஏறி போகும் போது கடவுளுடைய அவருடைய குளோரி வந்து வஜ்ரக்கல் போல் இருந்தது அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே தான் இங்க சொல்ற அந்த கடவுளுடைய குளோரி வந்து இப்ப யாருல நிறைஞ்சிருக்கு? சர்ச்சில் நிறைஞ்சிருக்கு. யோவான் சொல்ற மாதிரி அவரை நாம் காணும் போது அவர் போல் இருப்போம். கடவுளுடைய முழுமையான குளோரி வந்து அந்த சர்ச்சில் நிரம்பி இருக்கு. பாருங்களேன், அந்த சர்ச் வஜ்ரக்கல்ல போல் இருக்கா? உன்னால யோசிக்க முடியுமா? சர்ச் வஜ்ரக்கல்லை போல் இருக்குது. அதே சர்ச் அந்த வஜ்ரக்கல்லை போல் அவர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். ஏன் அப்படி? இதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. இது வந்து பழையற்பாடுல இருக்கிற பல தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல். இது கடவுளுடைய மகிமை முழுசா ஒரு சர்ச்சில் ஒரு குரூப்ல நிறைஞ்சிருக்குன்னா கடவுள் பிரசன்னம் அவங்கள நிரம்பி இருக்கு. அவர்களே தேவனுடைய ஆலயமா இருக்குன்னு நம்மள வேதம் ஏன் சொல்றது? காரணம், தேவனுடைய பிரசன்னம் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் தேவன் இருக்கிறார் இல்லைங்களா? தேவனுடைய மகிமை எங்க இருக்கோ அங்கதான் தேவன் இருக்கிறார். அப்படின்னா கடவுளுடைய முழுமையான பிரசன்னத்தில் தான் நிறைஞ்சு இறங்கி வருது சர்ச். அதுதான் அந்த வசனத்துல பாக்குறோம். பாருங்களேன், அவருடைய குளோரியஸ் பிரசன்ஸ் அவருடைய மனவாட்டியில நிறைந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, தொடர்ந்து படிப்போம். அவருடைய விவரத்தை பாருங்களேன். சர்ச்ச விவரிக்கிறார், அங்க அந்த நகரத்தை விவரிக்கிறார். முதலாவது என்ன? இந்த மலையில போய் நிக்கிறாரு. மலையில போய் நின்று உயர்ந்த மலையில இருந்து ஒரு காட்சி, பரிசுத்த நகரம் இறங்கி வருது. பரிசுத்த நகரம்னா நகரம் இல்லாது இல்லைங்களா? ஒரு அடையாள மொழி. இங்க போடுறதெல்லாம் அடையாள மொழி நம்ம பார்க்க போறோம். இது ரிஃப்ளெக்ஸ் சர்ச். சர்ச்சுக்கு ஒரு அடையாளமா சொல்லிட்டு வர்றாரு, அதோட குளோரிய சொல்லிட்டு வர்றாரு. சரி, முதலாவது அது கடவுளுடைய மகிமை நிறைந்து அவரை போலவே அந்த வஜ்ரக்கல் போல் வருகிறத பாக்குறோம். ரெண்டாவது 12வது வசனம் படிங்க.
அதற்கு பெரிதும் உயரமும் ஆன மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கு 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், ஆக 12 வாசல்களும் இருந்தன.
அதுக்கு பெரிதும் உயரமான மதில். மதில்னா என்ன? செவர் இல்லைங்களா? செவர் நமக்கு வேண்டா. இப்ப என்ன மதில் கட்டி இருக்காங்களே, காம்பவுண்ட் வாலான்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல ஒரு நகரத்துக்கு பேரே வந்து அந்த செவரை பொறுத்து தான் வருது இல்லைங்களா? ஒரு நகரத்துக்கு ஒரு செவர் இல்லைன்னா அது ஒரு நகரம்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அது அது ப்ரொடெக்ஷன். அது வந்து இந்த நகரத்துக்கு, இந்த காலத்துல நகரம் நம்ம எடுத்தோம்னா என்ன பாக்குறோம்? பெரிய பெரிய பில்டிங்ஸை பாக்குறோம் இல்லைங்களா? நம்ம நகரம்னா பெங்களூரை பார்த்தா விதான் சௌதா காமிச்சா ஒரு பெரிய நகரம், அது ஒரு நகரம்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி வெளியூட்ல வெளியூர்ல எல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு உயர்ந்த பில்டிங் இருக்கோ அந்த பில்டிங்கை தான் காட்டுவாங்க. நம்ம ஊர்ல முதல்ல இந்த யூட்டிலிட்டி பில்டிங் 24 அப்ஸ்டர்ஸ், அதை விட இப்பெல்லாம் பெருசா வந்துருச்சு. அதுதான் பெருசா காட்டுவாங்க, பெரிய பில்டிங். அப்போ வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தா 100-150 ஃபுளோர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பெரிய பெரிய லண்டன், இப்போ சான் பிரான்சிஸ்கோ, அந்த மாதிரி ஊரெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஹைட் பில்டிங். அதுதான் அந்த மாதிரி ஹைட்டா இருக்கிற பில்டிங் தான் ரொம்ப ஃபேமஸ். எந்த ஊர்ல பெரிய மதில் இருக்கோ அந்த ஊருக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த நகரத்தின் அடையாளமே அந்த மதில் தான், புரியுதுங்களா? அதனால அது மாத்திரம் இல்லாம அது ஒரு பாதுகாப்பு. நான் சொன்ன மாதிரி பெரிய செக்யூரிட்டி, பெரிய செக்யூரிட்டி. இது ஒரு லிட்ரலா இல்லாம இதுக்கு அர்த்தம் என்ன? சர்ச் வந்து இவ்வளவு பெரிய மகிமையிலையும் குளோரியிலையும் நிறைஞ்சிருக்கும் போது அந்த குளோரி முழுமையான பாதுகாப்பான நிலையில அது இருக்கு. பரலோகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்பம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நம்ம அடைஞ்ச நிலைய இன்னமே நம்ம இழக்க போறதே இல்லை. அங்க எந்த விதமான ஒரு சர்ப்பமோ ஒரு காம்பவுண்ட் ஓட்டையில இருந்து உள்ள வந்து நம்மளை ஏமாத்தவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், இட்டர்னல் செக்யூரிட்டி. அதுக்கு தான் சொல்றோம் நித்திய பாதுகாப்பு. இன்னமே எந்த விதமான மிரட்டலும் இல்லை, இன்னமே எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை இவ்வளவு குளோரியஸா என்ன பண்ணிட்டு கடவுள் எங்கேயாவது சோதனை வச்சு தள்ளிடுவாரா? நோ, ஒருபோதும் இல்லை. இட்டர்னல் நிலைமை அதான் அந்த மதில் குறிக்கிறது. ஒரு தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை எதுவுமே கெடுக்க முடியாது. இந்த உலகத்திலேயாவது பல விதமான நம்ம விழுத்திருக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா, ஒரு கிறிஸ்தவ ஒரு போர்ல இருக்கிற மாதிரி இல்லைங்களா. இந்த ஈராக்கு அந்த மாதிரி இடங்கள்ல போறவங்க அவங்க கேர்லெஸ்ஸா இருக்க முடியுமா? நான் சொன்னேன், எந்த டைம்லயும் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து அவங்க இதை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். எந்த பக்கம் பாம்பு வரும், எந்த பக்கம் குண்டு வரும் தெரியாது. எப்ப பார் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனா பரலோகத்துல அந்த மாதிரி இல்லவே இல்லை. எந்த விதமான சோதனையும் வராது. எஞ்சி இருக்கிற பாவம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தப்பான எண்ணமும் நமக்கு வராது. எப்படி இருக்கும், ஒரு சின்ன பாவகரமான எண்ணமும் நமக்கு வராது. ஒரு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி. சரி, தொடர்ந்து படிங்க. அங்க அந்த வசனத்தை படிங்களா, 12.
அதற்கு பெரிதும் உயரமுமான கிழக்கே மூன்று வாசல்கள், வடக்கே மூன்று வாசல்கள், தெற்கே மூன்று வாசல்கள், மேற்கே மூன்று வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன.
இங்க பாத்தீங்கன்னா 12 கேட்ஸ் இருக்குது. அந்த 12 கேட்ஸுக்கு வெளியே 12 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த 12 கேட்ஸ் மேல 12 கோத்திரங்கள் பேர் எழுதியிருக்கு. அந்த கேட்ஸ் வந்து ஒரே இடத்துல இல்ல, மூணு மூணு நாலு பக்கமும் அந்த நகரத்துக்கு மூணு கேட்ஸா இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம லிட்டரலா நினைச்சுக்க கூடாது. திருப்பி இல்லைங்களா, அடையாள மொழியை நான் பார்க்கணும். என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் ஏஞ்சல்ஸ் நிக்கிறாங்க அந்த கேட்ல அப்படின்னா, அது கூட பாதுகாப்பு குறிக்கலாம். ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல தகுதியற்றவர்கள் யாருமே வந்து அந்த ஜீவ விருட்சத்தை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு கேருபீம் ஏஞ்சல நிக்க வச்சார், ஒரு பாதுகாப்புக்கு ஒரு காவலுக்கு. அந்த மாதிரி அந்த ஏஞ்சல்ஸ் பாதுகாப்பா இருக்காங்க. பாருங்களேன், 27 வசனத்திலயும் என்ன போட்டிருக்கு,
தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அதுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கலாம். ஏஞ்சல்ஸ் வெளியே நிக்கிறது ஒரு பாதுகாப்பின் அடையாளமா இருக்கலாம். ஏன் 12 கேட்ஸ் இருக்கணும்? அந்த காலத்துல நகரங்கள் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல ஒண்டி மூணு கேட் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரண்ட்ல ஒண்டி மூணு கேட் இருக்கும். இது பார்த்தா நாலா பக்கமும் மூணு கேட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல ரோம் சிட்டிஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். இது என்ன குறிக்கிறது அப்படின்னா, இந்த நகரத்துக்கு வரக்கூடிய தேவனிடத்தில் வந்து சேரக்கூடிய ஃப்ரீ ஆக்சஸ், எல்லா ஜாதியிலிருந்து வரலாம். இயேசு அப்படிதான் சொன்னாரு, ஈஸ்ட்ல இருந்து, வெஸ்ட்ல இருந்து, நார்த்ல இருந்து, சவுத்ல இருந்து எல்லா மக்களும் வந்து ஆபிரகாமோடு யாக்கோபோடு உட்கார்ந்து பந்தி இருப்பார்கள் அப்படின்னா, வெறும் இந்த பக்கத்துல தான் வரவங்க, வெறும் இஸ்ரவேல் தான் இருக்க போறது இல்லை, எல்லா ஜாதிக்காரும் ஈஸியா வரக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆக்சஸ், அது திறந்திருக்கிற ஒரு கேட் மாதிரி. எல்லா ஜாதிக்காரன் எல்லா ஜாதியில இருந்தோ பரலோகத்துக்கு வரக்கூடிய ஒரு ஒரு சாத்தியத்தை அங்க போட்டிருக்கு. 12 கேட்ஸ், அதுக்காகத்தான் 12 கேட்ஸ் போட்டிருக்கு. படைங்க தொடர்ந்து 14.
நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன.
பாருங்களேன், இந்த நகரம் 12 கேட்ஸ் இருக்கு. 12 கேட்ஸ் வெளியே 12 தேவ தூதர்கள் இருக்காங்க. அந்த கேட்ஸ் மேல 12 கோத்திரங்கள் பேர் எழுதி இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அந்த நகரமே நிக்கிறது வந்து 12 ஃபவுண்டேஷன்ஸ்ல நிக்கிதான். 12 அஸ்திபாரங்கள் அப்படின்னு போட்டிருக்கு, 12 ஃபவுண்டேஷன்ஸ். அது மாத்திரம் இல்லாம அந்த ஃபவுண்டேஷன்ஸ்ல யார் பேர் இருக்கு, 12 அப்போஸ்தலர்ங்க பேர் இருக்கு. என்ன இதெல்லாம் 12 12 12 வருது? கவனிச்சு பாருங்களேன், 12 கேட்ஸ், 12 தேவ தூதர்கள், 12 கோத்திரங்கள், 12 அஸ்திபாரங்கள், 12 அப்போஸ்தலர்கள். இன்னும் தொடர்ந்து படிச்சுட்டு போனா 12 ஸ்தாதியா, 12 கல்லுங்க, 12 முத்துங்கள்னு வரும். 12 வந்தாவே நமக்கு ரெவலேஷன்ல பாத்துட்டு வரோம், ஒரு அடையாள நம்பர் இல்லைங்களா, அடையாள நம்பர். என்ன அடையாள நம்பர்? இந்த எருசலேம், இந்த எருசலேம் எப்படி இருக்கும்? புதிய எருசலேம்னா 12 கோத்திரங்கள் அடங்கிய, 12 அப்போஸ்தலர்கள் அடங்கிய மொத்த தேவனுடைய ஜனங்கள் உடைய ஒரு நகரம் இல்லைங்களா. 12 போது ஒரு முழுமையை குறிக்கிறது. பழைய பாட்டில் பழைய உடன்படிக்கையில் இருந்த புதிய உடன்படிக்கையில் இருந்த மொத்த தேவ ஜனங்கள் கொண்ட ஒரு நகரம். அதைத்தான் நம்ம பன்னெண்டு வருதுல நம்ம பார்க்கிறோம். அதுல மோசே இருப்பாரு, ஆபிரகாம் இருப்பாரு, பவுல் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. பாருங்களேன், இது வரைக்கும் என்ன பார்க்கிறோம், இந்த நகரம் அது தேவன் கிட்ட இருந்து வந்துச்சு, அது தேவனுடைய கிரியையா பார்க்கிறோம். அது ரொம்ப அழகுபடுத்தப்பட்டிருக்கு. எதனால? தேவனுடைய மகிமையினால அழகுபடுத்தப்பட்டிருக்கு. அந்த மதில்கள்னால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது ஃபுல் ஆக்சஸ், அதுக்குள்ள வர்றதுக்கு ஃபுல் ஆக்சஸ், நாலா பக்கமும் ஆக்சஸ் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஜனங்க யாரு? மொத்த தேவ ஜனங்கள், 12 கோத்திரங்கள், 12 அப்போஸ்தலர்கள் மாதிரி மொத்த தேவ ஜனங்கள் அதுல இருக்க போறாங்க. சரி, தொடர்ந்து படிப்போம். 17வது வசனம்.
அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில்
இல்ல, சாரி, 15 படிங்க. 15 நம்ம அங்கதான் விட்டோம். சரி, சாரி, 15 படிங்க.
என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது.
சரி, இதை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். அடுத்தது என்ன, அந்த நகரம் எப்படி வால்ஸ் இருக்குன்னு பாக்குறோம், கேட்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். அந்த நகரத்தை விவரிச்சுக்கிட்டே வராரு. அதுக்கு இருக்கிற பவுண்டேஷன் கல், அங்க உள்ள இருக்க போறவங்க யாரு, அதெல்லாம் விவரிச்சுக்கிட்டு வந்து அதை அளக்கிறத பாக்குறோம். அளக்கிறத பார்த்தோம்னா அதை அளந்து என்ன சொல்லுது, எவ்வளவு மெஷர்மெண்ட், 12,000 ஸ்டேடியான்னு வருது இல்லைங்களா, 12,000 ஸ்டேடியா. சில நியூ டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தோம்னா அதை கன்வெர்ட் பண்ணி மைல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, இல்ல கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. கிலோமீட்டர்ஸ் மைல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1,400 miles இருக்கு. கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2,200 kilometers. நம்ம உதாரணத்துக்கு நம்ம பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு வந்து 1,800 kilometers, இல்லை அது ஸ்ரீநகர், அதுக்கு பார்த்தோம்னா 2,300 kilometers இருக்கு. நம்ம ஊர்லேருந்து ஸ்ரீநகருக்கு அப்படி அளவு. பரலோகம் லிட்டரலாக சொன்னோன்னா அவ்வளோதானா பரலோகம்ன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. லிட்டரல் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். இல்லை அவ்வளோ பெங்களூர்லேருந்து டெல்லி வரைக்குமா பரலோகம், அவ்வளோதானா சைஸ்ன்னு, அவ்வளோதான் கணக்கா அப்படின்னு இல்லை. பாருங்களா, அது தேவ தூதர்களுடைய அளவுன்னு வருது. அப்படி லிட்டரலாக எடுக்கக்கூடாது. ஒரு அடையாள மொழி என்ன சொல்ல பார்க்குறாருன்னு பார்க்கணும். 12 போதே ஒரு அடையாளமாக வருது. இது ஸ்கொயரா இருக்குன்னு வேற போட்டிருக்கு. ஸ்கொயர் மாத்திரம் இல்லை, கியூப் இல்லைங்களா. இந்த ஊர் ஸ்கொயரா மாத்திரம் இல்ல, கியூப்னா என்ன, எல்லா பக்கமும் ஈக்குவல், எல்லா பக்கமும் 12 ஸ்தாதியா இருக்கு. ஈக்குவல் கியூபா இருக்குது. கியூப்ன்றதும் போது ஏன் அப்படி போடணும், ஏன் அந்த அளவு போடணும்னா, அந்த நகரத்தினுடைய பரிபூர்ண தன்மையை அது குறிக்குது. ஏன்னா பழைய பாடல ஸ்டாண்டர்டுன்னு எடுத்தாங்கன்னா ஒரு ஸ்கொயரு இல்லைன்னா கியூப் இல்லைங்களா, ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை. ஜியோமெட்ரியில பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு கணக்கு என்ன, ஒரு ஸ்கொயர் எடுப்பாங்க இல்லைன்னா ஒரு கியூப். கியூப் எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். ஸ்கொயர்னா ஒரு பக்கம் தான், கியூப்னா எந்த பக்கம் பார்த்தாலும் பர்ஃபெக்ட், ஒரே சைஸ் தான் எல்லா பக்கமும். 12 ஒரே பக்கம் அளவு இருந்துச்சுன்னா முழுமையா மேல கீழே சைட்ல முன்னாடி பின்னாடி பர்ஃபெக்ஷன், அதுதான் குறிக்குது. ஒரு பெர்ஃபெக்ஷனை குறிக்கிறதா நம்ம இங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு காரியம், கியூப் ஒரு படம் வந்து பைபிள்ல வேற எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? கியூப் கணக்கு எங்க கொடுத்தாரு கடவுள் வேற எங்கேயாவது? பழைய ஏற்பாடு யாத்ரா அவன் படிக்கும் போது, நம்ம இன்னும் படிச்சது இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலம் கியூபா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லா பக்கமும் ஒரே அளவு தான் இருக்கணும், கீழே மேல இந்த பக்கம் கியூபா, பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு ஒரு அறிகுறி. அது ரெண்டு வச்சு பார்த்தா தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏது கியூபா இருக்கணும், கடவுளுடைய முழுமையான பிரசன்னம் கொண்ட இடம், பரிபூர்ணமான இடம். அதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வர்றத பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஒரு கியூபுக்கு பாருங்களேன், 12 பக்கம் ஒரு கியூபுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தோம்னா 12 சைட்ஸ் இருக்குது. அந்த 12 இன்டூ 12 பன்னெண்டாயிரத்தி இன்ட்டு 12,000 போட்டோம்னா அது ஸ்கொயர் சதுரம் எவ்வளோன்னு கேட்குறோம் இல்லைங்களா. மேலே கீழே சதுரம் போட்டு ஒரு 12,000 இன்ட்டு 12,000 போட்டால் எவ்வளோ வருது? 144,000. நம்ம ஏற்கனவே பார்த்தது இல்லை, அதுதான் கணக்கு பாருங்களேன். அதே அந்த மொத்த தேவ ஜனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 14வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் 144,000 ஜனங்க, அது யாரு? மொத்த புதிய ஏற்பாடுலையும் பழைய ஏற்பாடுலையும் கொண்டிருக்கிற மொத்த தேவ ஜனங்களுடைய அறிகுறி. அவங்க எல்லாரும் அங்க இருக்கிறத தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம போட்டுக்கிறத பாக்கலாம். பாருங்க, ஜாமெண்ட்ரி எல்லாம் தெரியணும், நீங்க பைபிள் படிச்சுக்கணும். சரி, இதை ஏன் அளக்கிறாரு? அளக்கிறாருன்னா அதனோட பரிபூர்ணத்தை நமக்கு உணர்த்துவதற்காக, அதனோட முழுமை தன்மைய, அது தேவன் அந்த பரிசுத்த ஸ்தலம் ஒரு கியூபா இருந்த மாதிரி, இதுவும் கியூபா இருக்கிறது, அதோட பரிசுத்த தன்மை 144,000 ஜனம் இருந்த மாதிரி இது குறிக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து படிப்போம். இந்த இன்னொரு 2-3 வசனங்களை பார்த்து நம்ம முடிச்சிடலாம்.
அவன் அதின் மதிலே அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினக்கல்லினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ண ரத்னம், எட்டாவது படிக்கப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே.
சரி, இத பாத்தீங்கன்னா நமக்கு புரியாத வார்த்தைகள் இல்லைங்களா, அப்படி எல்லாம் போட்டிருக்கு. என்ன இதெல்லாம்? இது இஸ் ஆல் சிம்பாலிக், நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். பாருங்களேன், என்ன பாருங்களேன், அந்த பரலோக அந்த மகிமைப்படுத்தப்பட்ட சபையை பத்தி அவர் விவரிச்சுக்கிட்டு வர்றார். புதிய வானம் புதிய பூமியை மாத்திரம் சொல்லி அங்க என்னென்னலாம் இல்லன்னு சொன்னது மாத்திரம் இல்ல, அந்த புதிய வானம் புதிய பூமி ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம் மாத்திரம் இல்ல, அந்த ஸ்தலம் வந்து ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட கூட்டத்துக்காக ஏற்பட்ட ஒரு ஸ்தலம். அந்த கூட்டம் யார்? அந்த கூட்டத்தை தான் விவரிச்சுக்கிட்டு வர்றார். அந்த அழகான சிண்ட்ரெல்லா மாதிரி இருந்த ஒரு பெண் அதனோட மகிமையை காமிச்சிட்டு வர்றார். அது எப்படி தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக, தேவன் மகிமையில அழகுபடுத்தப்பட்டு தேவனால் பாதுகாக்கப்படுறதும், அது எல்லா விதத்துல அதுக்கு ஆக்சஸ் இருந்து முழுமையான தேவ ஜனங்களை கொண்டு பரிபூர்ணமான ஒரு 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 சபையாக அதை காமிச்சிட்டு வரும்போது இந்த வசனங்களை என்ன பிரதானமா விளக்குறாருன்னா, அதனோட மிக வில உயர்ந்த மதிப்பு. சும்மாவா வாங்கினார் ஆண்டவர் அதை இல்லைங்களா? எவ்வளவு ஹிஸ்டரியே அதுக்காகத்தான, ஹிஸ்டரி போட்டோம், பராமரிப்பு போட்டோம், சிருஷ்டிப்பு போட்டோம். தன் இதுவரைக்கும் கடவுள் நித்தியமெல்லாம் செய்யக்கூடாத ஒரு தியாகத்தை கொடுத்து தன்னுடைய குமாரனின் ரத்தத்தை விலை உயர்ந்த ரத்தத்தை கொடுத்து வாங்கின சபையாச்சே, தேவ ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கன்னு பவுல் சொல்லிட்டு போறார். அது சாதாரணப்பட்ட சபை இல்ல, அந்த சபையினுடைய மகாபெரிய மதிப்பை நமக்கு என்னென்னலாம் புரியுமோ அதை வச்சு சொல்ல பாக்குறார். அது எவ்வளவு அளவுக்கு கடவுளுடைய பார்வையில மதிப்புடையது பாருங்கள். அந்த நகரம் எதனால கட்டப்பட்டது? முதல்ல ஜாஸ்பர் நாள 18 போட்டிருக்கு பாருங்களேன். ஜாஸ்பர் போட்டிருக்குங்களா, படிங்க. வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டது. வஜ்ரக்கல் நம்ம பார்த்தோம் 11 வஜ்ரக்கல்லுக்கு என்ன விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு 11வது வசனத்தில்?
அதின் பிரகாசம் மிகவும் இளையிருந்த ரத்தினக்கல்லை போலவும்.
பாருங்களேன், மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல், அந்த மாதிரி ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் வஜ்ரக்கல்னா சாதாரணம் இல்ல. அதுல நம்ம எல்லாம் வீடை கட்டுவோம், செங்கல்லாம் இப்ப காஸ்ட்லி ஆயிருச்சுன்னு ஹாலோ பாக்ஸ் வாங்கி கட்டுறோம், பெருசு பெருசா கட்டலாம்னு இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ செங்கல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, மணல் கூட ரொம்ப காஸ்ட்லி. அங்க பாருங்க என்ன வச்சு கட்டிருக்கிறாரு, வஜ்ரக்கல். ஒரு ஒரு கல்லும் செங்கல் மாதிரி வஜ்ரக்கல், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வஜ்ரக்கல்லை வச்சு கட்டியிருக்கிறார். அந்த நகரமே நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய மனுஷர்களுக்குள்ள மதிக்கக்கூடிய தங்கம், என் தங்கமேனு உயிரை விடுறோம் இல்லைங்களா. நம்மளுடைய சொத்துக்கு ஒரு அடையாளமா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு பணக்காரனா எவ்வளவு தங்கம் இருக்குன்னு பொறுத்து தான். ஏன்னா தங்கம் கேஷ் எல்லாம் அவ்வளவு இருக்காது, தங்கம் அந்த தங்கத்துல ரோடு இருக்கும். இப்பெல்லாம் ஒரு கோடி ரூபாய் நோட்ல தான் ரோடு இருக்கும்னா நமக்கு எல்லாம் புரியும் இல்லைங்களா, காசு ரோட்ல உளுந்திருக்கோன்ற மாதிரி தங்கத்துல இருக்கும் யார் ரோடு. அதுவும் இந்த உலகத்துல தங்கம்னா நம்ம சுத்த தங்கம்யான்றோம், எந்த அளவுக்கு சுத்தம் நமக்கு தெரியவே தெரியாது சுத்தம் இல்லைங்களா, அங்க எடுத்துட்டு போனா தான் தெரியுது எவ்வளவு சுத்தம் இது இருக்குதுன்னு. ஆனா இத பாக்கலாம் அந்த அளவுக்கு சுத்தம், ஒரு தங்கத்தை பாக்குறோம்னா கிளாஸ் மாதிரி தெரியுதுங்களா, அந்த மாதிரி தங்கத்தை பாத்துருக்கீங்களா, உலகத்திலேயே இல்ல அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி தெரியுதுன்னா அது ஒரு சின்ன ஸ்கிராச் சின்ன ஒரு இம்பியூரிட்டி இருந்தாலும் கண்டுபிடிச்சிட முடியும், அந்த அளவுக்கு பியூர், அந்த அளவுக்கு பியூர் தங்கம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. அது ஜோஸ் ஆலுகாசா இருந்தாலும் சரி யா கல்யாணா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு சுத்த தங்கம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அங்க வச்சிருக்கிறார், அதை வச்சு நகரத்தை கட்டியிருக்காரு பாருங்க, நம்மளால கற்பனை பண்ண முடியாத அழகு தங்கம், ரேர் தங்கம். அந்த காலத்துல கிளாஸ் எல்லாம் ரொம்ப ரேர், அது ரெண்டும் வச்சு மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு அடையாள மொழி, அதோட குவாலிட்டி டிரான்ஸ்பரண்டா சுத்தம் இல்ல சுத்தமா. அதோட பவுண்டேஷன்ஸ் தான் சொல்றாரு பாருங்களேன், 12 விதவிதமான கல்லுகள், 12 விதவிதமான கல்லுகள் இல்லைங்களா, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். அந்த கல்லுகள்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன்ஸ். அத பைபிள்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா யாத்ரா ஆமத்துல அந்த ஆசாரியருடைய துணி, அந்த ஆசாரியர் போட்டிருக்கிற துணியில வந்து அவர் 12 கல்லு போட்டிருப்பார், அந்த 12 கல்லு தான் இந்த கல்லு, புரியுதுங்களா. பல விதமா 12 ஒரு கல்லும் ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அறிகுறியா இருந்துச்சு, அந்த கல்லத்தான் இவர் இங்க போடுறார் ஒரு கல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய ஜனங்க ஒவ்வொருத்தரும் முத்தா அவர் பாக்குறாரு, உலகத்திலேயே ரொம்ப விசேஷமா அவர் கண்ணுக்கு எவ்வளவு விலையா அவர் பாக்குறாருன்றத தான் நமக்கு காட்டப்படுது, மொத்த தேவ ஜனங்களுடைய அறிகுறி அதான பாக்குறோம். அந்த ஆசாரியர் போட்டிருக்கிற கல்லுங்களை இங்க எடுத்து நமக்கு விவரமா காட்டுறாரு. அப்புறம் அது மாத்திரம் இல்லாம வேற என்ன போட்டிருக்கு, இதோடு முடிக்கல, அந்த கேட் எப்படி பண்ணிருப்பாங்க, அது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கேட் எப்படி பண்ணிருக்காங்க, பேர்ல்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு,
12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன,
முத்துக்களாய் இருந்தன. பாருங்களேன் அந்த வாசல், வாசல்னா கேட்னு வருது, அந்த கேட்ஸ் 12 கேட்ஸும் எதுல பண்ணிருக்காங்கன்னா பேர்ல்ஸ் தான், பேர்லி கேட்ஸ் எல்லாம் வந்துச்சு. பேர்ல்னா எவ்வளவு பெருசுங்க பாத்துருக்கீங்க நீங்க, இவ்வளவுதான் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பெருசு நம்ம கொஞ்சம் அளவுக்கு பாக்கலாம், ஒரு கேட் செய்யற அளவுக்கு பேர்ல் இருக்க முடியுமா, அதெல்லாம் லிட்டரல் நம்ம பார்க்க கூடாது முட்டாள்தனம். பேர்ல் தான் அந்த ஊர்ல கோல்ட விட ஒரு கோல்டுக்கு ஈக்குவலான வெயிட்டுக்கு என்ன இது பேர்ல் போட்டா அதை விட ரொம்ப விலை பேர்ல்ஸ். அதனாலதான் இயேசு கூட சொன்னாரு, ஒரு விலை உயர்ந்த முத்து வியாபாரி ஒரு விலையுறந்த முத்தை பார்த்துட்டு உள்ளது உரியதெல்லாம் விக்கிறதுக்கு வந்தானா, முத்துனா அந்த காலத்துல ரொம்ப காஸ்ட்லி, அந்த கேட்ஸே முத்துல செய்யப்பட்டிருக்கு வேற என்ன சொல்றதுன்ற மாதிரி, அதோட குவாலிட்டி அதனோட மதிப்பு அதனோட உயர்ந்த மதிப்பை பத்தி அவர் பேசுறாரு. பாருங்களேன் நம்மனால இன்கால்குலபிள் வேல்யூ, நம்மனால கணக்கு நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு வேல்யூ ஒரு மதிப்பு எல்லையற்ற மதிப்பு எதுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர், அவருடைய மனவாட்டி சபைக்கு, அவருடைய மனவாட்டி சபைக்கு. இதோடு நம்ம முடிப்போம், இது என்ன செய்யணும், இதை நம்ம படிக்கிறோம், இதை படிச்சு இதுதான் சபையினுடைய எதிர்காலம், இதுதான் சபை போற ஒரு நிலைமை அப்படின்னும் போது முதலாவது நமக்கு இது ஒரு பெரிய பேராச்சரியத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா எசேக்கியல் 12 போட்டிருக்கிற மாதிரி குப்பை தொட்டியில பிறந்த ஒரு குழந்தை தன்னுடைய ரத்தத்துல ஊறிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை எடுத்து அவர் வளர்த்து சீர்படுத்தி சரிப்படுத்தி அந்த குழந்தை வளர்ந்து அழகான ஒரு பெண்ணா மாறின உடனே அவ திருப்பியும் பாவத்துல வேசித்தனம் செய்ய போய் தன்னையே கெடுத்துக்கிட்டு அலங்கோலமா இருந்த பெண்ணை போய் அவர் மாட்டி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அம்மத்தான் அது, எந்த அளவுக்கு பாவத்திலையும் வெக்கத்திலையும் தீட்டுலையும் அசிங்கத்திலையும் சீர்கெட்டு பாவத்தினால பல விதத்துல அடிபடுற மக்கள் நம்மளை போய் ஆண்டவர் இப்படியா மாத்த போறார், இதுவா என்னுடைய எதிர்காலம், அது பார்த்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தணும். இதாங்க நம்முடைய எதிர்காலம், இப்படித்தான் நம்ம இப்போ இருந்தா அவருக்கு கம்பளி பூச்சி மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் பட்டாம்பூச்சியா இப்படித்தான் நம்மள மாத்த போறார், அந்த ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து நம்மள ஆராதனையில மூழ்த்தணும். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், இப்படி திஸ் இஸ் ஆர் ஹோப், திஸ் இஸ் தான் சபையினுடைய நம்பிக்கை, இதைத்தான் எல்லா பரிசுத்தவான்கள் நம்பி நாடி இந்த உலகத்துல பல காரியங்களை தாங்கிக்கிறதுக்கு இதுதான் அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு. முதலாவது ஒரு ஆச்சரியம், ஒரு ஆராதனை. ரெண்டாவது நம்ம மனசுல ஒரு பெரிய தீர்மானம், ஒரு கமிட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். இத வந்து சர்ச்சை தான் இப்படி மாத்த போற. நம்ம மனசுல சர்ச்சுக்கு எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுத்திருக்கிறோமோ கொடுக்கலையோ, இயேசுவோடு அந்த ஸ்டேஜில் நித்திய ஸ்டேஜில் பங்கு வகிக்கக்கூடியது சர்ச், அவருடைய சர்ச். அந்த சர்ச்சுக்கு நம்ம கொடுக்கிற மதிப்பு எவ்வளவு உயர்வா இருக்கணும்னு யோசிச்சுப்பாரு. அதை சாதாரணமாவே நம்ம எண்ணக்கூடாது. ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த சர்ச் ஆண்டவர் வைக்க போறார். பாருங்களேன், இதை வந்து ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி, நம்மள கண்ணாடியில் பார்க்க, நம்ம இதுதான் எதிர்காலம். யோசிச்சு பாருங்களேன், இந்த எதிர்காலம் நமக்கு வேணுமா? ஆட்டுக்குட்டி ஆனவரை உண்மையான அன்பை பார்த்து அவரை நேசிச்சு அவருடைய மகிமையை எண்ணி இதை கெட்டியா நம்ம பிடிச்சுக்கணும். இதை அடிக்கடி இந்த சிந்தனையில நம்ம வளரணும், அதை கல்டிவேட் பண்ணிக்கணும். பாருங்களேன், அவர் பெரிய மலையில கூட்டு போய் இதை காமிச்ச மாதிரி நம்ம இந்த உலகத்தோடு இருந்தா இப்படிப்பட்ட சிந்தனைகளை வளர முடியாதுங்க. சில நேரங்களில் தியானம்ன்ற மலையில நம்மளும் எங்கேயாவது தனியா போய் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண பார்க்கணும். அந்த தியானம் பழக்கமே இல்லை பாருங்களேன், பாபிலோனோடு சேர்ந்து பிஸி 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 பிஸின்னு ஆயிடுறோம். கொஞ்ச நேரம் நம்மளும் அந்த மலை மேல, நம்ம சிந்தனை மலை தியான மலையில ஏறி போய் எவ்வளோ ஆத்ம காரியங்கள் இயேசுவோடு நெருங்கி போக பார்க்கணும். நம்ம அவரோடு மறுரூபாக பார்க்கணும். அந்த மாதிரி காட்சியில நம்ம முழுகி ஆண்டவரோடு நெருங்கி அவரை பட்டு இருக்கும்போது தான் இந்த பாபிலோனோடு இது கொடுக்கிற கவர்ச்சிக்கு நம்ம உழுவ மாட்டோம், அந்த சாக்கடை தண்ணியை குடிக்க நம்ம போக மாட்டோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். இதுதான் நம்மளுடைய அழைப்பு. எவ்வளவு பெரிய அழைப்பு இருக்கிறது, அதை விட்டுட்டு இந்த பாபிலோன் கொடுக்கிற மயம் மதுக்கு நம்ம போய் மயங்க கூடாது. இதை நம்ம பற்றி இருந்து எல்லா பரிசுத்தவான்கள் பற்றி இந்த எதிர்காலத்தை நோக்கி பார்த்த மாதிரி நம்மளும் அதை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கட்டும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம். எங்களை வெகுவாக நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான வார்த்தைகள், அற்புதமான எங்களுடைய எதிர்காலத்தை விளக்குற வார்த்தைகள் இவைகள் ஆண்டவரே, உம்முடைய மக்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் நினைத்தவர்களாக அந்த எதிர்கால நம்பிக்கையோடு கம்பீரத்தோடு வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பாபிலோன் கொடுக்கிற பயத்துக்கோ மிரட்டலுக்கோ மதிப்புக்கோ நாங்கள் கொஞ்சம் கூட தயங்காம அதுக்கு வணங்காம தேவரீர் எவ்வளோ பெரிய மதிப்பை எங்களுக்கு எங்கள் ஆத்மாக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய நிலைமையை நினைத்து பார்த்தோம்னா எவ்வளோ சாக்கடையிலிருந்த மக்கள் நாங்கள், எவ்வளோ பாவத்தில் வீழ்ந்து சீரழிந்த மக்கள், எவ்வளோ எங்களை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சாலும் எங்களுக்கு அந்த சாக்கடையில போய் இருக்கணும், பண்ணி தொட்டிக்கு போகணும்ன்ற குணம் தான் எங்களுக்கு வருகிற மக்கள் நாங்க. ஆனா உம்முடைய அனாதி சித்தத்தினால் எங்களை இவ்வளோ பெரிதான எதிர்காலத்துக்கு நீர் அழைத்திருக்கிறீர். அப்பா, இதுக்கு உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தாவிக்கு ஒத்துழைத்து ஆண்டவரே கடைசி பரியந்தோ நாங்க உண்மையா இருக்க, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே, ஜெயம் கொள்ளுகிறவனே, இவை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான்னு சொன்ன மாதிரி தாகத்தோடு இவைகளை நாட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தாகத்தோடு இயேசுவோடு நாங்கள் அந்யோன்யமா இந்த உலகத்தோடு அநேக நேரம் இராமல் சில நேரங்கள் நாங்களும் உயர்ந்த மலைக்கு ஏறி வந்து ஆண்டவரே உம்முடைய மகிமைய மறுரூப நிலைமையை நாங்கள் கண்டு மறுரூபம் அடைய உதவி செய்யும், எங்களை தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். சரி, நம்ம இதோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.